ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 17, 2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பாபினதும் தாதாவினதும் கதை அற்புதமானது. தந்தை மூத்த சகோதரரின், அதாவது தாதா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுதே பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய உங்களால் ஆஸ்திக்கான ஓர் உரிமையை கோர முடியும். கேள்வி: நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும், குழந்தைகளாகிய நீங்கள் எந்த இலக்கை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும்? பதில்: முயற்சி செய்வதற்கும் முன்னேறி பாய்ந்து செல்வதற்கும் ஆகும். அதாவது, நீங்கள் நிச்சயமாக தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதற்கும் விநாசம் நடைபெறுவதற்கு முன்னர் கர்மாதீத்தம் ஆகுவதற்குமான இலக்கை வைத்திருக்க வேண்டும். கர்மாதீத்தம் ஆகுவது என்றால் கலியுகத்தவரிலிருந்து சத்திய யுகத்தவர் ஆகுவதாகும். இந்த குறுகிய காலம் முயற்சி செய்வதற்கே உள்ளது. ஆகவே விநாசம் நடைபெறுவதற்கு முன்னர் நீங்கள் உங்கள் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாக ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எந்த இருவர் இதனை கூறுகிறார்கள்? ஒருவர் பாபாவும் மற்றவர் தாதாவும் ஆவர். முன்னொரு காலத்தில் ஓர் அரசரும் ஓர் அரசியும் இருந்தார்கள் என ஆரம்பித்து மக்கள் ஒரு கதையை கூறுகிறார்கள். இப்பொழுது இவை புதிய விஷயங்களாகும். ஒருவர் பாபாவும் மற்றவர் தாதாவும் ஆவார்கள். நீங்கள் கூறுவீர்கள், 5000 வருடங்களுக்கு முன்னர் சிவபாபாவும் பிரம்மதாதாவும் இருந்தார்கள். அனைவரும் சிவனின் குழந்தைகள். ஆத்மாக்கள் அனைவரும் ஒரேயொரு தந்தையின் குழந்தைகள். எப்படியும் அவர்கள் குழந்தைகளே. பிரம்மாவின் குழந்தைகளாகிய பிராமணர்களும் இருந்தார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாக இருந்தார்கள். அவர்களுக்கு கற்பித்தவர் யார்? சிவபாபாவே ஆவார். பிரம்மா குமார்களும் குமாரிகளுமே பிரஜாபிதா பிரம்மாவின் பல குழந்தைகள் ஆவார்கள். நீங்கள் உண்மையிலேயே சிவபாபாவின் குழந்தைகளும் அத்துடன் அவருடைய பேர குழந்தைகளும் என்பதை பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் நம்புகிறீர்கள். எப்படி இருப்பினும் நீங்கள் அவருடைய குழந்தைகள். ஆனால் பிரம்மாவினூடாக பாட்டனாரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கோருவதற்காக நீங்கள் இப்பொழுது அவருடைய பேர குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். சிவபாபா என்று அழைக்கப்படுகின்ற பாட்டனாரிடமிருந்து நீங்கள் இப்பொழுது ஓர் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாக இருப்பதனால் நீங்கள் இவரை தாதா என்று அழைக்கிறீர்கள். பாட்டனாரிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது, பிரம்ம தாதாவிடமிருந்து அல்ல. நீங்கள் அந்த தந்தையிடமிருந்து வைகுந்தவாசிகள் ஆகுவதற்கான உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நீங்கள் அரைக்கல்பத்துக்கு ஓர் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். பின்னர் நீங்கள் இராவணனிடமிருந்து ஒரு சாபத்தை பெற்று தொடர்ந்தும் கீழிறங்கி வருகிறீர்கள். அது நீங்கள் கீழிறங்கி வருவதற்கான தீய சகுனங்களை கொண்டிருப்பதை போலுள்ளது. ராகு சகுனங்களாகிய உங்களின் தீய சகுனங்கள் அகற்றப்பட்டுள்ளன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராகுவினுடையதே மிகவும் தீய சகுனங்கள் ஆகும். வியாழ சகுனங்களே மிகவும் உயர்ந்த சகுனங்கள். ராகுவின் சகுனங்கள் இருந்த நேரத்தில் 5 விகாரங்களின் காரணமாக நீங்கள் அவலட்சணமானவர்கள் ஆகினீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை கூறுகிறார், விகாரங்களை தானம் செய்யுங்கள். அப்பொழுது கிரகணத்தின் சகுனங்கள் அகற்றப்பட்டுவிடும். இது உங்களையே குறிக்கிறது. அவர்கள் இது சூரிய சந்திர கிரகணங்களை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு கிரகணம் ஏற்படும் பொழுது மக்கள் ஒரு தானத்தை கேட்கிறார்கள். இங்கு தந்தை உங்களுக்கு கூறுகிறார், ஐந்து விகாரங்களை தானம் செய்யுங்கள், தீய சகுனங்கள் அகற்றப்படும். இவ்விகாரங்களினூடாக நீங்கள் பாவாத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். சரீர உணர்வே பிரதான விஷயமாகும். எல்லாவற்றுக்கும் முதலில் நீங்கள் சதோ பிரதானாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக சென்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். தேவர்கள் உண்மையிலேயே 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் எனும் உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. அவர்களே முதலில் தந்தையை சந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. தந்தை கூறுகிறார், நான் சத்திய யுகத்துக்கு அனுப்பிய முதலாம் அவர்கள் நீங்களே ஆவீர்கள். நீங்களே இப்பொழுது முதலில் என்னை சந்திப்பதற்கு வந்துள்ளீர்கள். முன்னர் நீங்கள் இதனை பாடுவது வழக்கம். ஆனால் இப்பொழுது தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு இதன் மிக சரியான அர்த்தத்தை கூறுகிறார். தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு வேதங்கள், சமய நூல்கள், தபஸ்யா, செபித்தல், ஸ்லோகங்கள் போன்ற அனைத்தினதும் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகிறார். சக்கரம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானது. இப்பொழுது கலியுகத்தினதும் சத்திய யுகத்தினதும் சங்கம யுகமே உள்ளது. யுத்தம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. சத்திய யுகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது என்னும் நம்பிக்கையும் உங்களுக்கு உள்ளது. கலியுகத்திலுள்ள அனைவரினதும் சரீரங்கள் அழிக்கப்படும். ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாகி தங்கள் கர்ம கணக்குகளை தீர்த்து வீடு திரும்புவார்கள். இதுவே அனைவருக்கும் கணக்கை தீர்ப்பதற்கான காலமாகும். ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி வீடு திரும்புவார்கள். இந்நேரத்தில் இது உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் கர்மாதீத்தம் ஆகும் வரை சங்கம யுகத்திலேயே இருப்பீர்கள். அந்த பக்கத்தில் பில்லியன் கணக்கான மக்களும் இந்த பக்கத்தில் உங்களில் மிக சிலரும் இருக்கிறீர்கள். நம்பிக்கையை விருத்தி செய்கின்ற புத்தியை உடைய உங்களில் பலரும் இருக்கிறீர்கள். நம்பிக்கை நிறைந்த புத்தியுள்ளவர்கள் வெற்றியாளர்களாகி பின்னர் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுகிறார்கள். ஒன்று உருத்ராட்ச மாலையும் மற்றையது உருண்டா மாலையும் ஆகும். முகங்களை உடைய சிறிய மணிகளை கொண்டதே உருண்டா மாலை ஆகும். அவையே எவ்வாறு ஆத்மாக்களாகிய நாங்கள் வந்து தந்தையின் கழுத்து மாலையின் மணிகளாகி பின்னர் இங்கு வரிசை கிரமமாக வருகிறோம் என்பதற்கான சின்னங்கள் ஆகும். எட்டினதும் 108 16108 மாலைகள் உள்ளன. அங்கு 5 முதல் 10,000 அல்லது 16,000 உள்ளன என்பதை கணக்கிட முடியாது. இம்மாலைகள் நினைவு கூறப்படுகின்றன. பாபா வினவுகிறார், நீங்கள் ஏன் இவ்விஷயங்கள் அனைத்தையும் பற்றி சிந்திக்கிறீர்கள்? எவ்வாறாயினும் முன்னைய கல்பத்தில் சத்திய திரேதாயுகங்களில் பலர் அரசர்கள் ஆகினார்கள். இப்பொழுதும் அத்தனை அரசர்கள் இருப்பார்கள். 100 பேர் அரசர்கள் ஆகுகிறார்களா அல்லது 200 அல்லது 300 பேர் அரசர்கள் ஆகுகிறார்களா என நீங்கள் வினவக்கூடாது. தந்தை கூறுகிறார், நீங்கள் மேலும் அண்மித்து வரும்பொழுது மேலும் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இன்று நாங்கள் இங்கு இருக்கிறோம். நாளை விநாசம் நடைபெற்ற பின்னர் சத்திய யுகத்தில் மிக சொற்ப தேவர்களே இருப்பார்கள். வளர்ச்சி பின்னரே நடைபெறுகிறது. உங்களால் சத்திய யுகத்தின் அறிகுறிகளையும் காண முடியும். அங்கு 100,000 கணக்கானவர்களா அல்லது மேலும் அதிகமானவர்களா அல்லது 100,000 பேர்களா அல்லது 9 முதல் 10,000 பேர்களா இருப்பார்கள் என்பதை உங்களால் மிக சரியாக கூற முடியாது. ஆம், நீங்கள் முழுமையாகவே மிக சரியானவர்கள் ஆகுவதற்கு தகுதி பெறும் பொழுது மேலும் காட்சிகளை காண்பீர்கள். மேலும் பெருமளவை புரிந்து கொள்வதற்கு இப்பொழுது இன்னமும் நேரம் எஞ்சியுள்ளது. நீங்கள் தொடர்ந்தும் பல காட்சிகளை காண்பீர்கள். யுத்தத்துக்கான பல முன்னேற்பாடுகள் நடைபெறுகின்றன. அனைத்தும் தொடர்ந்தும் அதிக விலையுடையதாக ஆகும். வெளிநாட்டில் பெருமளவு வரி விதிக்கப்படும். அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்ததாக ஆகும். பின்னர் அனைத்தும் மிகவும் மலிவானதாக இருக்கும். சத்திய யுகத்தில் நீங்கள் எதிலும் பணத்தை செலவிட வேண்டிய தேவை இருக்க மாட்டாது. சுரங்கங்கள் போன்ற அனைத்தும் நிறைந்திருக்கும். புதிய உலகில் பல பௌதீகமான சௌகரியங்கள் இருக்கின்றன. லக்ஷ்மியும் நாராயணனும் பல பௌதீகமான சௌகரியங்களை கொண்டிருந்தார்கள். ஸ்ரீநாத் ஆலயத்தில் அவர்கள் விக்கிரகங்கள் அனைத்துக்கும் பல்வேறு வகையான உணவுகளை படைக்கிறார்கள். அங்கு அவர்கள் தாங்களே உண்கின்ற மிகவும் போஷாக்கான பல உணவுகளை சமைக்கிறார்கள். தாங்கள் தேவர்களுக்கு போஷாக்கை படைத்துள்ளார்கள் என அவர்கள் கூறுவார்கள். நாங்கள் தேவர்களுக்கு போஷாக்கை படைக்காது விட்டால் அவர்கள் குழப்பம் அடைவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதில் குழப்பம் அடைவதற்கான கேள்வியே கிடையாது. நீங்கள் எவருடனும் குழப்பம் அடைவதில்லை. நாடகத்திற்கேற்ப விநாசம் நடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கலியுகம் மாற்றமடைந்து சத்திய யுகமாக மாறும். நாடகத்துக்கேற்ப மீண்டும் புதிய சக்கரம் ஆரம்பமாக உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீங்களும் நாடகத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். நாடகத்துக்கேற்ப தந்தை வந்துவிட்டார். நாடகத்தில் ஒரு வினாடி விநாசம் கூட இருக்க முடியாது. பாபா வந்ததை நீங்கள் பார்த்ததை போன்றே மிக சரியாக அடுத்த கல்பத்திலும் அது நடைபெறும். சமய நூல்களில் அவர்கள் சக்கரத்துக்கு ஒரு நீண்ட கால எல்லையை கொடுத்து விட்டார்கள். உண்மையிலேயே விநாசம் முன்னிலையில் உள்ளது என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் உள்ளது. நீங்கள் இப்பொழுது முன்னேறி பாய்ந்து செல்கிறீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து நிச்சயமாக கர்மாதீத ஸ்திதியை அடைய வேண்டும் என்பதை அறிவீர்கள். அதாவது நீங்கள் கலியுகத்தவர்களிலிருந்து சத்திய யுகத்தவர்களாக மாற வேண்டும். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்யாதுவிடின் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படும். ஓ ஆத்மாக்களே, நீங்கள் இப்பொழுது தூய்மை அற்றவர்களாகிவிட்டீர்கள். பல வகையான மக்கள் வருவார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஏனைய சமயங்களுக்கு மாற்றப்பட்டவர்களும் தொடர்ந்தும் வெளிப்படுவார்கள். அவர்கள் வந்து தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை கோருவதற்கான தங்கள் சொந்த முயற்சியை தொடர்ந்தும் செய்வார்கள். அவர்கள் பிராமண தர்மத்துக்குள் வந்து பின்னர் தேவ தர்மத்துக்குள் செல்வார்கள். அவர்கள் பிராமண தர்மத்துக்குள் வராதுவிட்டால் அவர்களால் எவ்வாறு தேவ தர்மத்துக்குள் செல்ல முடியும்? நாளுக்கு நாள் பிராமணர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. விநாசம் முன்னிலையில் உள்ளதை பார்க்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் கூறுவதே சரியானதே. பின்னர் வளர்ச்சி ஏற்படும். பிராமண விருட்சம் வளர்ந்து நிறைந்துவிடும். பின்னர் நீங்கள் அனைவரும் வீடு திரும்புவீர்கள். பின்னர் தேவ விருட்சம் வளரும். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்கிறீர்கள். இந்த சங்கம யுகமே நன்மை அளிக்கும் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. கடலுடனான கங்கையின் சந்திப்பு என்று அறியப்பட்டுள்ள சங்கம யுகத்தின் புகழ் உள்ளது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கு உரியவை. நீங்கள் அனைவரும் ஞான கடலிடமிருந்து வெளிப்பட்டுள்ள இந்த ஞான கங்கைகள் ஆவீர்கள். தூய்மை ஆக்குபவர் என்னும் வார்த்தை ஞான கடல் எனும் வார்த்தையுடன் தொடர்பு பட்டது. கங்கையே தூய்மை ஆக்குபவர் என அம்மக்கள் எண்ணுவதனால் அவர்கள் தொடர்ந்தும் கங்கையில் நீராடுகிறார்கள். இந்த நதிகள் சத்திய யுகத்திலிருந்தே இருந்து வருகின்றன. இந்நாட்களில் சில இடங்களில் நதிகளும் மக்களை மூழ்கடிக்கின்றன. பஞ்ச தத்துவங்கள் தமோபிரதான் ஆகிவிட்டன. கடலும் தமோபிரதான் ஆகிவிட்டது. மிக சொற்ப ஆழி பேரலைகளே ஏற்பட்ட பொழுதும் அவை அனைத்தும் அழிந்துவிடுகின்றன. சத்திய யுகத்தில் பாரதத்தில் ஜமுனை நதிக்கரையில் எங்களில் சிலர் மாத்திரமே இருப்போம். டெல்லி தேவதைகளின் பூமியாக இருந்தது. அது மீண்டும் அவ்வாறு ஆக உள்ளது. சத்திய யுகத்தில் சரீரத்தில் வாழும் ஆத்மாக்கள் சிலர் மாத்திரமே இருக்கிறார்கள். பின்னர் அவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. இப்பொழுது இது கலியுக முடிவு. பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இது ஓர் எல்லையற்ற நாடகம். இது மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மக்கள் தங்களை நடிகர்களாக கருதினாலும் சக்கரத்தின் கால எல்லை 5000 வருடங்கள் என்பதை அவர்களில் எவருமே அறிய மாட்டார்கள். 84 பிறவிகளுக்கும் 8.4 மில்லியன் பிறவிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. நீங்கள் இப்பொழுது ஞானோதயத்தை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், மன்மனா பவ், தந்தையை நினைவு செய்யுங்கள். கடவுள் சிவன் பேசுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஞான கடல் அல்ல. கடவுளின் புகழுக்கும் தேவர்களின் புகழுக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. அவர்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள் என்பதே தந்தை படைக்கின்ற புதிய படைப்பின் புகழாகும். நீங்கள் இப்பொழுது அவ்வாறு ஆகுகிறீர்கள். தந்தையின் புகழுக்கும் தேவர்களின் புகழுக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. இது ராஜயோகமாகும். கடவுள் ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. அவர் அசரீரியானவர் ஆதலால் அவர் நிச்சயமாக அசரீரியிலிருந்து பௌதீகத்துக்குள் வரவேண்டும். கடவுளின் புகழ் அதிகளவுக்கு உள்ளதனால் இங்கு அவர் நிச்சயமாக வரவேண்டும். அவருடைய பிறவி தெய்வீகமானதும் தனித்துவமானதும் ஆகும். வேறு எவருடைய பிறப்பும் ஒரு தெய்வீக பிறப்பாக நினைவு கூறப்படுவதில்லை. அவர் லௌகீக தந்தை என்றும் மற்றவர் கடவுள் என மக்கள் நினைவு செய்கின்ற இவ்வுலகத்துக்கு அப்பாற்பட்ட தந்தையும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கும் விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது. 3வது தந்தை சூட்சும தந்தையாவார். இவரே அற்புதமான தந்தையாவார். அந்த பரலோக தந்தை உங்களை தத்தெடுக்கும் போது உங்களுக்கு இந்த சூட்சும தந்தை இடையில் இருப்பார். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு பல்வேறு குழந்தைகள் உள்ளார்கள். சிவபாபா வந்து உங்களை பிரம்மாவினோடாக தனக்கு உரியவர்கள் ஆக்குகிறார். பலர் பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாக ஆகுகிறார்கள். ஒரு லௌகீக தந்தைக்கு அநேகமாக 8 முதல் 10 குழந்தைகள் இருப்பார்கள். அச்சா, சிவபாபாவே பரலோக தந்தையாவார். அவருக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சங்கமயுகத்தில் இந்த சூட்சும தந்தையை கண்டடைந்து விட்டோம். அங்கு உங்களுக்கு இந்த ஞானம் இருக்க மாட்டாது. தந்தை வந்து புதிய உலகத்தை படைக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா எனும் தந்தையை சந்திக்கிறீர்கள். ஆகவே இது ஒரு சூட்சும பிறவியாகும். எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் லௌகீக தந்தைமார்கள். மற்றவர் அப்பாற்பட்ட தந்தையும் இவர் சங்கமயுகத்து சூட்சும தந்தையும் ஆவார். உங்களுக்கு சத்திய யுகத்திலிருந்தே லௌகீக தந்தையர்கள் இருப்பார்கள். அங்கு எவரும் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்வதில்லை. அங்கு உங்களுக்கு ஒரு தந்தை மாத்திரமே இருக்கிறார். அங்கு எவரும் ஓ கடவுளே, ஓ பரமாத்மாவே என்று கடவுளை நினைவு செய்வதோ அல்லது கூறுவதோ இல்லை. துவாபர யுகத்தில் பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு 2 தந்தையர்கள் இருக்கிறார்கள். சங்கம யுகத்தில் உங்களுக்கு 3 தந்தையர்கள் இருக்கிறார்கள். இந்நேரத்தில் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவை சந்திக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இவருக்கு உரியவர்கள். இவர் உங்களுடைய சூட்சும தந்தை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது இவ்விஷயங்களை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்திய யுகத்தில் கடவுளை நினைவு செய்ய தேவையில்லை. துன்ப வேளையின் பொழுதே அனைவரும் பரலோக தந்தையை நினைவு செய்கிறார்கள். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானது. சத்திய திரேதா யுகங்களில் உங்களுக்கு ஒரு தந்தை மாத்திரமே இருக்கிறார். துவாபர யுகத்தில் உங்களுக்கு இரு தந்தையர்கள் இருக்கிறார்கள். இந்நேரத்தில் நீங்கள் இப்பொழுது எவரின் ஊடாக உங்கள் ஆஸ்தியை கோருகிறீர்களோ அந்த சூட்சும தந்தைக்கு உரியவர்கள் ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே பின்னர் தேவர்களாக ஆகுகின்ற பிராமணர்கள் ஆகுகிறீர்கள். உங்கள் பௌதீக கண்களின் மூலம் நீங்கள் பார்க்கும் விநாசத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். அவர்கள் குண்டுகளை வீசும் பொழுது மனிதர்கள் மரணிக்கிறார்கள். ஜப்பானில் குண்டு வீசப்பட்ட பொழுது எவ்வாறு மக்கள் அனைவரும் மரணித்தார்கள் என்பதை நீங்கள் கண்டீர்கள். இங்கு தொடர்ந்தும் எல்லா காலமும் யுத்தம் நடக்கின்றது. தாங்கள் மேலும் மேலும் சலிப்படைகிறார்கள் என அவர்களே கூறுகிறார்கள். சில யுத்தங்கள் 10 வருடங்களுக்கும் மேலாக தொடர்கிறது. ஒரு வினாடியில் குண்டுகளின் மூலம் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஏதோ ஒரு பொறி பற்றியவுடன் முழு நகரமும் அழிக்கப்படுகிறது. குண்டுகள் போன்றனவும் போடப்படும். தீயும் ஏற்படும். ஸ்தாபனையையும் விநாசத்தையும் மேற்கொள்வதற்கு தந்தை வந்துவிட்டார் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே இவை அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும். இப்பொழுது முயற்சி செய்வதற்கான நேரமாகும். மாயை மீண்டும் மீண்டும் உங்கள் புத்தியின் யோகத்தை துண்டிக்கிறாள். நீங்கள் இன்னமும் அசைக்க முடியாதவர்களாகவும் ஸ்திரமானவர்களாகவும் ஆகவில்லை. நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, மாயையின் புயல்கள் பல வருகின்றன. சிலர் அரை மணி தியாலம் கூட தந்தையை நினைவு செய்வதில்லை. தந்தை கூறுகிறார், நீங்கள் கர்மயோகிகள். நீங்கள் 8 மணி தியாலங்களுக்கு இந்த சேவையை செய்ய வேண்டும். நீங்கள் பாபாவை 8 மணி தியாலங்களுக்கு நினைவு செய்ய இயலும் வகையில் அதிகளவு முயற்சியை செய்யுங்கள். அவரை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது யோக அக்னி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முயற்சி தேவை. வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதே தந்தையை நினைவு செய்யுங்கள். தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு நீங்கி பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளவர்கள் வீட்டில் தங்கள் குடும்பங்களுடன் வாழ்பவர்களைப் போல் அந்தளவுக்கு அவரை நினைவு செய்வதில்லை என பாபாவும் உங்களுக்கு கூறுகிறார். அவர்கள் பாபாவை பெருமளவு நினைவு செய்கிறார்கள். அர்ஜுனனினதும் சுதேசியினதும், அதாவது ஏகலைவன் கதை உள்ளது. தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. சக்கரமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நிச்சயமாக மகாபாரத யுத்தம் இருக்கும். அது சத்திய யுகத்தில் நடைபெறுவதில்லை. குழந்தைகளாகிய நீங்களும் குருடர்களுக்கான கைத்தடிகள் ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்வதற்கும் சக்கரத்தை நினைவு செய்வதற்கும் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகுவதற்குமான பாதையை அனைவருக்கும் காட்டுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. குறைந்தபட்சம் 8 மணி தியாலங்களுக்கு நினைவில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாக ஆக்குவதற்கு உங்கள் நினைவின் பயிற்சியை அதிகரியுங்கள். கவன இனமாக இருக்காதீர்கள். 2. இந்நாடகம் முழுமையாகவே மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே எவருடனும் குழப்பம் அடையாதீர்கள். புத்தியில் நம்பிக்கை உடையவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் துண்டித்தல், வடிவமைத்தல், இணைத்தல் என்ற 3 சொற்களை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. இந்த கல்வியினதும் இந்த கற்பித்தல்களினதும் சாராம்சம் இந்த 3 கூற்றுக்களே. 1. கர்ம பந்தனங்கள் துண்டிக்கப்பட வேண்டும். 2. உங்களின் சமஸ்காரங்களும் சுபாவமும் வடிவமைக்கப்பட வேண்டும். 3. ஒரேயொரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 3 கூற்றுக்களும் உங்களை சம்பூர்ணமாக வெற்றியாளர் ஆக்கும். இதற்கு உங்களின் கண்களால் நீங்கள் பார்க்கின்ற எவையும் ஏற்கனவே அழிந்துவிட்டன என்பதை எப்போதும் உணர்ந்தவராக இருங்கள். அவற்றை பார்க்கும் போதும் தொடர்ந்து உங்களின் புதிய உறவு முறைகளையும் புதிய உலகையும் பாருங்கள். நீங்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். ஸ்லோகம். யோகி ஒருவரின் அடையாளம் அவனோ அல்லது அவளோ எப்போதும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதாகும். அவ்யக்த சமிக்கை. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராக ஆகுங்கள். உங்களுக்குள் ஏதாவது தூய்மையின்மை இருந்தால் அல்லது உங்களின் எண்ணங்களிலேனும் இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கோட்பாட்டை மீறினால் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு பதிலாக நீங்கள் இறங்கும் ஸ்திதிக்குள் செல்வீர்கள். நீங்கள் ஏதாவது பாவச்செயலை செய்யாமல் போகலாம். ஆனால் வீணான செயலை நீங்கள் செய்தாலும் வருந்துவதற்கு பதிலாக உங்களுக்குள் புரிந்துணர்வு ஏற்படும். அது தவறு என்பதையும் அது நடக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அது ஒரு முல்லை போல் குத்தும். ஆகவே வீணானவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.